بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته.
السلام.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيرن بيركم بير مدي بير قطرية إلا ملا ملا من الذي أرسله الله ودي ما بير بير بيار. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக பயனளிக்கக்கூடிய இஸ்லாமிய கொள்கையை மிக தெளிவாக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் அத்தமீமி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தொகுத்த சலாதத்துல் உசூல் வ அதில்லத்துஹா, இஸ்லாமின் மூன்று அடிப்படைகளும் அவற்றின் ஆதாரங்களும் என்ற நூலை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம். கடந்த வகுப்பில் ரப்பு என்றால் என்ன அர்த்தம், அதற்குரிய வசனங்கள் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் நாம் ஏன் வணங்க வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். இந்த நூலின் மிக முக்கியமான நோக்கம், ஒரு மனிதன் இறந்துவிட்டால் மன்னரையில் ஒவ்வொரு மனிதனிடமும் மூன்று கேள்விகள் கேட்கப்படும். உன் இறைவன் யார், உன் மார்க்கம் என்ன, உன் தூதர் யார் என்ற மூன்று அடிப்படையான கேள்விகள். இந்த மூன்று அடிப்படைகளையும் தெளிவாக ஆதாரத்தோடு எடுத்துரைத்து இதை படிக்கக்கூடிய மக்கள் நாம் சரியான கொள்கையில் தான் இருக்கிறோம் என்ற உறுதி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் சிறப்புற்று வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நூலின் மிக முக்கியமான நோக்கம். முதலாவது அடிப்படையை நாம் அறிந்து கொள்கிறோம். கடந்த வகுப்பிலே நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி அறிவது தொடர்பான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அன்பாவுல் இபாதத்தின் அமரல்லாஹு பிஹா மிஸ்லுல் இஸ்லாமி வல் ஈமானி வல் இஹ்சான் வ மின்ஹு துஆ வல் கௌஃப் வர் ரஜா வ தவக்குல் வர் ரஹ்பத்து வர் ரஹ்மத்து வல் குஷூஉ வல் ஹஷ்யா வல் இனாபத்து வல் இஸ்திஆனத்து வல் இஸ்திஆதத்து வல் இஸ்திகாதத்து வர் ஸபஹ் வன் நதர் وغير ذلك من انواع العباده التي امر الله بها كلها لله تعالى والدليل قوله تعالى وان المساجد لله فلا تدعوا مع الله احدا فمن صرف شيئا من غير غير الله فهو مشرك كافر والدليل قوله تعالى ومن يدع مع الله اله اخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون وفي الحديث الدعاء مخ العبادة والدليل قوله تعالى وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين ودليل الخوف قوله تعالى انما ذلكم الشيطان يخوف اولياءه فلا تخافوهم وخافوني ان كنتم مؤمنين ودليل الرجاء قوله تعالى فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعباده ربه احدا. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளின் வகைகள் பல உள்ளன. உதாரணமாக இஸ்லாம், ஈமான், இஹ்சான், துவா பிரார்த்தனை, ஹவ் பயம், வர்ரஜா ஆதரவு வைத்தல், வத்தவக்குல் அல்லாவையே சார்ந்திருத்தல், வராபத்து அல்லாவின் மீது அன்பு கொள்ளுதல் ஆசை கொள்ளுதல், வரஹ்மத்து அச்சம் கொள்ளுதல், வல் குஷூ பணிவு, வல் ஹஷ்யா பயம், வல் இனாபா மனம் திருந்துதல், வல் இஸ்திஆனா உதவி தேடுதல், வல் இஸ்திஆதா பாதுகாப்பு தேடுதல், வல் இஸ்திகாசா உதவி தேடுதல், கருத்து பலியிடுதல், நேர்ச்சை. இதுபோன்ற வணக்க வழிபாடுகளின் அனைத்து வகைகளும் வகைதானிக்க அன்பான விவாதத்தில் அமரல்லாம் அமைகிறார். அல்லாஹ் நேபியை இவை அல்லாத மற்ற வணக்க வழிபாடுகளும் புல்லுகால் இல்லாதி தகவல் எல்லாமே அல்லாவுக்கு உரியது. இப்போது ஆசிரியர் எதை விளக்குகிறார்னால், வணக்க வழிபாடுகள் எதை அது? வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது, அவனுக்கு மாத்திரமே உரியது. இதை நாம் நல்ல தெளிவாக அறிந்து கொண்டோம். வணக்கம் என்றால் அந்த வணக்கத்தில் எவை எவை எல்லாம் வரும், அந்த வணக்க வழிபாடுகளின் வகைகளை ஆசிரியர் ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறார். அந்த விஷயங்கள் தான் இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாத்துடைய தூண்கள் எத்தனை? அஞ்சு. என்னென்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், முதல் களிமா. ஒன்னாவது களிமா, நோன்பு, ஒன்னாவது களிமா, ரெண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜகாத், அஞ்சாவது. அப்ப இந்த இந்த இதுவேதான் இஸ்லாம். இவையும் மணக்க வழிபாடுகள், இந்த ஐந்து மணக்க வழிபாடுகள். ஈமான், ஈமான் என்றால் என்ன சொன்னோம்? அல்லாஹ் நம்புறது, மாணவர்கள் நம்புறது, தூதர்கள் நம்புறது, வேதர்கள் நம்புறது, மறுமை நாள் நம்புறது, இவையெல்லாம் ஈமான். இவையும் வணக்க வழிபாடுகள் தான். வணக்கம் என்பது செயல் ரீதியில் உள்ள விஷயங்கள் மட்டும் வணக்கம் அல்ல. நம்முடைய மனம் சார்ந்த, உள்ளம் சார்ந்த எண்ணங்கள், நம்பிக்கைகள், அவையும் வணக்க வழிபாடுகள் தான். அதனால இந்த ஆசிரியர்கள் சொல்கிறார், மக்களுக்கு அதெல்லாம் தெரிய. மக்கள் வணக்கம் என்றால் வணக்கத்துடைய ஏராளமான வகைகளில் ஒன்னே ஒன்றுதான் வணக்கம் நினைப்பான். எத தொழுக வணக்கம் நினைப்பான். அது மட்டும் வணக்கம் அல்ல, ஈமான் கூட, அந்த ஈமான்ல உள்ள அர்க்கானங்கள் கூட வணக்கம் தான். அந்த வணக்க வழிபாடுகள் அலங்காரம் செய்வது வணக்கம், துவா பிரார்த்தனை, பிரார்த்தனை வணக்கம், பயம் வணக்கம், அல்லாஹ்வுடைய இன்பங்களில், அல்லாஹ்வுடைய வாக்கியங்களில் ஆசை கொள்ளுதல், ஆர்வம் கொள்ளுதல், அதுவும் வணக்கம். அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறது, அதுவும் வணக்கம். ஒவ்வொரு வணக்கத்துக்குரிய ஆதாரத்தை ஆசிரியர் ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறார். முதல் தலீல் கௌலுஹு தஆலா, இது இந்த வணக்கங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் நாம் செலுத்த முடியாது. அதுக்குரிய சான்றே ஆசிரியர் கூறுகிறார், இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாவிற்குரியது, இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாவிற்குரியது, அல்லாஹோடு வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். எனவே அல்லாவை அழைப்பது போல் அல்லாஹுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கும் மாத்திரமே உரியது, வேறு யாருக்கும் நாம் இதை செலுத்த முடியாது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வண்ணல் மசாஜிகள் இல்லா, இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னா அல்லாஹ் அங்கு வந்து உட்கார போகிறான், அதனுடைய பொருளை நாம புரிய. பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பள்ளிவாசங்கிறது எதுக்கு? வணங்குறது. அப்ப பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்றால் பள்ளியில் செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பள்ளியில் என்னென்ன காரியங்கள் செய்வோம்? தொழுகுவோம், நோன்பு வைப்போம், திக்ர் செய்வோம், பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே அல்லாஹோடு நீங்கள் மற்ற யாரையும் அழைக்க வேண்டாம். ஆக வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் யாருக்கு சொந்தமாக்குகிறான்? தனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக் கொள்கிறார், அதை வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாஹி குறிப்பிடுகிறார். புரிகிறதா? வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமான, சரியா? இந்த வழிபாடுகளில் ஏதாவது ஒன்றை, அனைத்தையும் மற்றவர்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவன் முஷ்ரிக், அவன் காஃபிர். ஆசிரியர் என்ன சொல்கிறார், இந்த வழிபாடுகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தி விட்டார், அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், அவன் முஷ்ரிக்காகி விடுவான். முஷ்ரிக்காகிவிட்டால் அவன் காஃபிராகி விடுவான், முஸ்லீம் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவான். அதற்கு என்ன ஆதாரம், இந்த வழிபாடுகளை ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், காஃபிராகி விடுவான், முஷ்ரிக்காகி விடுவான். இதற்கு என்ன ஆதாரம், முதல் சொன்னா அல் ஜின் சூராவின் 18வது வசனம். இதற்குரிய ஆதாரம் அல் மூமினு என்ற அத்தியாயத்தில் 117வது வசனம், வமை எதிரும் ஆளுவாங்கிலாக நாகர், அல்லாஹோடு வேறொரு கடவுளை யார் அழைக்கிறாரோ, லா புருஹான லஹும்பி, அப்படி அழைப்பதற்கு அவருக்கு எந்த சான்றும் இல்லை, பைனமா ஹிதாபுஹோ அந்த ரப்பி, அவரை பற்றிய விசாரணை அவருடைய ரப்பிடத்திலே இருக்கிறது. இது போன்ற காரியத்தை யாராவது செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அவரை விசாரிப்பான். இன்னமும் நான் எப்படி காப்பிடும், அந்த காபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், அந்த காபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். வசனத்துடைய பொருள் என்ன, அல்லாஹ் அல்லாஹுடன் அல்லாஹ் அல்லாதவரை யாராவது அழைத்தால் அப்படி அழைப்பதற்கு எந்த சான்றும் இல்லை, அவர்களை பற்றிய விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அந்த காபிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்குரிய வணக்கத்தை மற்றவர்களுக்கு செய்தால் அவன் காஃபிர் என்பதற்கு எங்கே சான்று இருக்கிறது சொல்லுங்க,
வேறு யாரையும் அழைக்கக்கூடாது,
வெற்றி பெற மாட்டார்கள், அது ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களோடு அழைக்கிறவங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு விசாரணை இருக்கிறது என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் விட்டுவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டக்கூடிய பெயர் என்ன, காஃபிரூன், அந்த காஃபிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். எனவே வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தி விட்டார், அது என்னென்ன வணக்கம்னு சொல்லியிருக்காங்க, அதை யாருக்கு செலுத்தினாலும் அவங்க எப்படி ஆயிடுவாங்க, காஃபிர் ஆயிடுவாங்க, அவங்க முஷ்ரிக் ஆயிடுவாங்க. இப்ப அந்த வணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றுக்குரிய முன்னாடி சொன்னார் இல்லையா, பிரார்த்தனை, பயம், அச்சம், ஆதரவு கொள்ளுதல், ஆசை கொள்ளுதல், அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், அது ஒவ்வொன்றுக்குரிய ஆதாரத்தையும் ஆசிரியர் அடுத்து தெளிவுபடுத்துகிறார். ஹதீஸில் இருக்கிறது துவா பிரார்த்தனை வணக்கங்களுக்கெல்லாம் அது மூளை, முஃபு என்றால் என்ன, வணக்கங்களுக்கெல்லாம் அது மூளை, முதன்மையானது, அத்தியாவசியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை இங்கே குறிப்பிடுகிறார். துவாதான் வணக்கம் என்பது, வணக்கத்துடைய வகைகள் நிறைய இருக்கலாம், ஒரு நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என துவா என்று நிறைய இருக்கலாம், ஆனால் வணக்க வழிபாடுகளிலேயே மிக முக்கியமானது, பிரதானமானது என்னது,
துவா.
துவா அதனால தான் முதோ எதை ஆசிரியர் சொல்றார், துவாதான் முத முத அவர் சுட்டி காட்டுறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவும் ஹுவல் இபாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிரார்த்தனை தான் இபாதத், பிரார்த்தனை தான் என்ன, இபாதத், அதுதான் வணக்கம். ஏன்னா ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் போது இந்த வணக்கத்துடைய வகைகள் பல விஷயங்களை சொன்னாங்கல்ல, அந்த பல வணக்க விஷயங்கள் அந்த துவாவுக்குள்ள உள்ளடம், பல விஷயங்கள் துவாவுக்குள்ள உள்ள வரும். எப்படி பல விஷயங்கள் துவாவுக்குள்ள வரும், துவாங்கிறது என்ன, நம்ம அல்லாட்ட கையேந்துறோம், ஒரு தப்பு செஞ்சா பயப்படுறோம், அல்லா தந்திச்சுருவாங்கிற பயம் இருக்க போய்தான் அல்லாட்ட கேட்கிறோம், அப்ப ஹவு வகையை வந்து விடுகிறது. நமக்கு இந்த உலகத்துல நன்மைகள் வேணும், மறுமையில நமக்கு நன்மை வேணும், அல்லாவுடைய பாக்கியங்கள் மேல நம்ம ஆசை கொள்றோம், அப்ப அங்க என்ன வருது, ரஜா வந்து விடுகிறது, தாவது வந்து விடுகிறது. அப்புறம் நம்முடைய தேவைகள் நமக்கு ஏதாவது செய்து வரும்போது அல்லாவ நம்பிக்கை வச்சு அல்லா உன்னிடத்துல கேட்டா எனக்கு கிடைக்கும்னு அல்லாட்ட கேட்கிறார், அப்ப தவக்குள் வந்து விடுகிறது. அப்ப வணக்க வழிபாடுகளுடைய பல்வேறு வகைகள் எல்லாமே, பல்வேறு வகைகள் இந்த துவாங்கிற ஒரு வணக்கத்துக்குள்ள என்ன செய்கிறது, அதிகமாக வருகிறனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு துவாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்குரிய சான்று அத்தஜிபுல, உங்களுடைய இறைவன் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னுடைய வணக்கத்தை செய்யாமல் யார் பெருமை அளிக்கிறாரோ, ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் நரகத்திலே இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள். காஃபிர் சூரத்து காஃபிர் 60வது வசனம். இந்த வசனத்தை நீங்க நல்ல கவனிங்க. உங்கள் இறைவன் சொல்கிறார், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னுடைய வணக்கத்தை விட்டும் யார் பெருமையடிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள். இந்த வசனத்தை ஆசிரியர் எதுக்கு குறிப்பிடுகிறார்? துவா என்பது ஒரு வணக்கம் என்பது குறிப்பிடுகிறார். யாராவது சொல்லுங்க, இந்த வசனத்துல பிரார்த்தனை வணக்கம் என்பதற்கு எங்கே சான்று இருக்கிறது? புராண வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அதனுடைய போங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்துல பிரார்த்தனை வணக்கம் என்பதற்கு எங்கே சான்று
என்னை
அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். சரியானதுதான், ஆனா இதைவிட தெளிவான சான்று நேரடியாக இந்த வசனத்தில் இருக்கிறது. பிரார்த்தனை என்பது வணக்கம் என்பது
என்ன,
அதெல்லாம் நம்ம விளக்கம் விளக்கம் நம்முடைய விளக்கங்கள். ஆனால் வார்த்தையிலேயே தெளிவாக இருக்கிறது. இந்த வசனத்திலேயே பிரார்த்தனை என்பது இபாதத்து தான், துவாங்கிறது இபாதத்துங்கிறதுக்கு நேரடியாக இருக்கிறது.
முடிச்சுட்டு யாருடைய வணக்கத்தை விட்டு
அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி இன்னல்லதீன எத்தக்கு தீர்வுனா நான் இபாதத்தி துவா செய்யுங்கள், நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்ல அடுத்து அந்த துவாவை எப்படி அதான் சொல்லி காட்டுறான். துவான்னு சொல்லாம அதுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேரு? என்னுடைய இபாதத்தை பற்றி, என்னுடைய வணக்கத்தை பற்றி யார் பெருமையடிக்கிறார்? அப்ப துவாங்கிறது என்னது? அதுதான் இபாதத் என்பதை இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. இப்ப அல்ல அல்லாதவர்கிட்ட நம்ம துவா செய்யலாமா? துவா செய்யக்கூடாது. துவா செஞ்சா என்னவாயிருக்கும்? சிறுக்காய் வணக்கத்தை தான் நம்ம அல்ல அல்லாதவர்களுக்கு செலுத்துகிறோம் என்ற அடிப்படையில் அது தவறாகிவிடும். அடுத்து கலீலுல் கௌஃப், அச்சம் பயத்துக்குரிய ஆதாரம். இன்னமா ராணிக்கும் ஷைத்தானி ஹஃபீஃப அவுலியா அபூ ஃபலா தஹாஃபூஹும் வஹாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். ஷைத்தான்கள் தான் தன்னுடைய தோழர்களை உங்களுக்கு அச்சுறுத்துகிறார்கள். ஷைத்தான்கள் தான் தன்னுடைய தோழர்களை உங்களுக்கு அச்சுறுத்துகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்ப பயம் என்ன? பயம் இந்த சிங்கம் புலி பாம்பு பள்ளி இதுக்கு பயப்படுமா? அந்த மாதிரி பயமா? அது தவறு கிடையாது. நம்ம ஒருவருடைய கட்டளைக்கு கட்டுப்படாவிட்டால் நம்மளை அவரை தண்டிச்சிருவாரோ? அதாவது அல்லாஹ்வுடைய ஆற்றல் மற்ற யாருக்குமே கிடையாது. உதாரணமாக இறந்து போனவங்க அவ்வளோ கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அல்லாஹ் மட்டும் மனமுங்க, இவங்களாம் சாதாரண மனிதர்கள் தான், அவங்க நல்லவங்களா இருந்தா அது புரியுது, அல்லாட்ட அவங்க வாங்கிக்குவாங்க, நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசாதீங்க, அவங்க ஏதாவது அவங்க பண்ணிடுவாரு, அவங்க பயமுறுத்துவாங்க. எப்படி பயமுறுத்துவாங்க? இந்த அவங்க அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கை ஏதாவது வேலை செய்யாம போயிடும், கால் ஏதாவது வழங்காம போயிடும், நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது அவளியா வாழலாம் வச்சுக்கோ, பாருங்க அவளியா வழங்கக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க இதுங்களை தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறாங்க. இப்படி இப்படி யாருக்காவது முடியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு புறம்பான ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லும்போது சாதாரண மனிதர்களாக இறந்து மரணித்தவர்கள் நம்மளை சாவடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க என்று நம்ம பயப்பட முடியுமா? அப்ப இந்த பயம் யாருக்கு மட்டுமே சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உதாரணமா துலுகான விட்டுட்டோம். இப்ப நம்ம பயம் வரும். என்ன பயம்? என்ன நம்ம நந்திச்சிருவானோ அழிச்சிருவானோ அப்படின்னு பயம் வரும். இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான பயம். இது யார் விஷயத்தில் வரக்கூடாது? மற்ற மனிதர்கள் யாருக்குமே வரக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், ஷைத்தான் தன்னுடைய தோழர்களை உங்களுக்கு என்ன செய்கிறார்? பயமுறுத்துகிறான், அச்சுறுத்துகிறான். அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், எனக்கு மட்டுமே நீங்கள் பயப்படுங்கள். இன்கொண்டு மூமினி, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை நம்பியிருந்தா. இந்த மாதிரி மற்றவங்க நம்ம பயமுறுத்துறாங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும்? பயப்படலாமா? அவங்க இதை நம்ம சொல்றோம், அல்லாஹ் மட்டும் வணங்குறோம். அந்த நேரத்துல அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது, இறந்து போனவர்களால் வணங்கக்கூடாது என்ற கருத்தை நம்ம ஆழமா எடுத்து வைக்கிறோம். அந்த நேரத்துல இப்படிலாம் பேசாதீங்க, உங்க வீட்டுல ஏதாவது ஆபத்து வந்துடும், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் பயமுறுத்துனா நம்ம பயப்படலாமா? பயப்படக்கூடாது. பயப்படாம இருந்தால்தான் நம்ம அல்லாஹ் ஆழமா நம்பியிருக்கேன். இப்படிலாம் பயமுறுத்துனாங்க, நபிமார்கள் கூட பயமுறுத்துனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயமுறுத்துனாங்கல்ல, எங்களுடைய சிலைகள் உங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்ப இப்ராஹிம் என்ன சொன்னாங்க, அல்லாஹாத்மா துஷரிக்குன பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு நான் பயப்படவே மாட்டேன். அல்லாஹ்வுக்கு நீ பயப்பட மாட்டேங்கிற, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற, அதுக்கு போய் நான் பயப்படணுமா? இப்படி சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த சிலைகள்லாம் உனக்கு உண்டுரும், உனக்கு ஏதாவது பண்ணிடும் என்று சொல்லும்போது இப்பயே நீங்க சூழ் செஞ்சு பாருங்க, அதனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சவால் விட்டாங்க. அப்ப பயப்படக்கூடாது ஒரு மூமின், இந்த பயம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அடுத்து என்னன்னா தலீல் ரஜா, அரபியில் பேசும்போது மட்டும் சொல்றாங்கல்ல ரஜான்னு வார்த்தை சொல்றாங்க, அர்ஜு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆதரவு வைக்கிறது, என்ன ஆதரவு வைக்கிறது? அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய கிருபையை, அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை நம்ம என்ன செய்யறது, ஆதரவு வைக்கிறது. அதுக்குரிய சான்றே கஹப் அத்தியாயத்தில் 110வது வசனம், ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபலியஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறீர்களோ, நல்லவர்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹ் வணங்குற விஷயத்தில் அல்லாஹ்வோடு யாரையும் கூட்டு சேர்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமா, ஆசை வைக்கிறோமா, நம்ம என்ன செய்யக்கூடாது, அமல்கள் செய்யணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. அந்த ஆதரவு கொண்டு போய் அடுத்த ஆள் மனம் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நீங்க எதிர்பார்த்தாலும் ஆதரவு தான், பார்க்கறோமா இல்லையா? என்ன ஏன் வணங்குறோம், ஏன் இறந்து போனோம்னு நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் தெரியுமா? அவங்கதான் நமக்கு மறுமையில என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கையில சீட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த சீட்டை வச்சு என்ன செய்ய, இந்த உலகத்திலே சீட்டுன்னா ஏதாவது பயன்படுத்து, மறுமையில என்ன சீட்டு, இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய முழு நம்பிக்கை யார் மேல வைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் அல்லாதவர்கள் மேல வைக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது மாதிரி தவக்குள், தலீலு தவக்குள், அல்லாவையும் முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடிய சார்ந்து என்ன, வாடல்லாகி மக்கள் இன்புறுத்தும் மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாவையே சார்ந்திருங்கள். பொமை எத்தவர்கள் அலல்லாகி பகவோ ஹஸ்போ, அல்லாவையே யார் சார்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவர். இப்ப அல்லாவையே சார்ந்திருக்கிறார். தவக்குள்னா என்ன தெரியுமா, தவக்குள்னா
என்ன,
மிதுனாருள் அகதி அஜ்ரஹு இல்லா விளையாட்டி மாதிரி அணை. ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை அல்லாவிடத்தில் வெளிப்படுத்துறது, அல்லாவையே முழுமையாக சார்ந்திருக்கிறது. இயலாமை வெளிப்படுத்துறது, சார்பு அல்லாஹ் மேல வைக்கிறது. இப்ப குழந்தை பாக்கி யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நமக்கு வாலிபம் இருக்கிற வரைக்கும் நம்ம அல்லாட்ட கேட்போம், வயசாயிருச்சா இனிமே டாக்டர் தான் சொல்லிட்டாங்க, குழந்தை பாக்கி கிடைக்காது, நம்மளே வயசாயிட்ட உடம்புல திரும்பல, இனிமே அல்லாஹ் அல்லாஹ் பின்ன அல்லாட்ட போய் கேட்டு என்ன இப்படின்னு வந்தா இது பேர் தவக்குடா? இது பேர் தவக்குள் கிடையாது. எது உண்மையான தவக்குள், யாருக்கு முடியாதுன்னா என்ன, அல்லாவுக்கு முடியாதா? அப்போ யாருக்குமே முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு, யாரா எனக்கு முடியாது, உலகத்துல யாருக்குமே முடியாது, ஆனா உனக்கு முடியும், இப்படி சொன்ன பேர் தான் எனக்கு தவக்குள். அப்ப இதுவும் இவ்வாறு, இது யார் மேலதான் வைக்கணும், அல்லாஹ் மேலதான் வைக்கணும், வேற யாருக்கிட்டே வைக்கணும். அது மாதிரி ரஹபத்து ரஹபத்து குஷு, அல்லாஹ் மேல அன்பு வைக்கிறது, அதாவது மரியாதை கலந்த பயம். ரஹபத்து ரஹபத்துன்னா என்ன, மரியாதை கலந்த பயம். பயப்படுறதுன்னா அல்லாஹ்வுக்கு மேலே பயப்படுவோம், மரியாதையும் இருக்கும், பாசமும் இருக்கும், பயமும் இருக்கும். ஒரு மகன் பெற்றோர்களுக்கு எப்படி பயப்படுவான், அன்பு இருக்கும், தப்பு செஞ்சா எத்தனை பேர் அடிப்பாங்க அப்படிங்கிற பயமும் இருக்கும். அல்லாஹ் மேல அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு பயத்தை நம்ம வைக்கணும், மரியாதை கலந்த பயம். இன்னும் காணம் சாரி ஊனத்தில் ஹயரா, நன்மை நபிமார்கள் அந்த பேரெல்லாம் எல்லாம் சொல்றான். யார் பேரு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி பல நபிமார்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் காணும் சாரிபுன பின் ஹைரா, அவர்கள் நல்லறங்களில் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதிர்கொண்டனா ரகபோ ரகபா, அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் நம்மை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கே அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக பணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார்கள். அப்ப இதுவும் வணக்கம், மரியாதை கடந்த பயம். அது மாதிரி ஹஷ்யா, அது ஒரு வகையான அச்சம், அல்லாவை பற்றி புரிந்து பயப்படுது. பல பக்ஷவும் பக்ஷவுனி, பக்ரா உள்ள 150வது வசனம், இதற்கு முன்னால் சொன்ன வசனம் அம்பியா உள்ள 90வது வசனம், அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் பயப்படாதீர்கள். அப்புறம் மனம் திருந்துதல், இனாபா, மனம் திருந்துதுல என்ன சொல்லுங்க, யார் சொல்லுவாங்க, ஒரு தப்பு செஞ்ச பிறகு என்ன செய்யறது, அந்த தப்பை செய்யும் போது அல்லாவுக்கு நம்முடைய உள்ள வேற பக்கம் போயிடும், அப்படி போனாலும் மறுபடியும் உள்ளத்தை எங்க திருப்பி கொண்டு வரணும், அல்லாஹ்வை நோக்கி திருப்பி கொண்டு வரணும். அதுக்குரிய வசனம் ஜுமர்ல 54வது வசனம், வா அனீபு இலா ரப்பிக்கும் வா ஸலிமூலா, உங்கள் இறைவனிடம் உங்களுடைய ரப்புவிடம் நீங்கள் மனம் திரும்புங்கள், திருப்புங்கள், வசலின் மூலம் அவனுக்கே நீங்கள் கட்டப்படுங்கள். அப்ப நம்ம தப்பு செஞ்சா நமக்கு ஞாபகம் யார் ஞாபகம்? அல்லாவுடைய ஞாபகம். அல்லாஹ் அல்லாதவருடைய ஞாபகம் நமக்கு வரலாமா? வரக்கூடாது. அப்புறம் இஸ்தியானா, இஸ்தியானா உதவி தேடுது. நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறாவில் இந்த உதவி தேடுவதை பத்தி அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றான்? இதுல உதவி தேடுவது வணக்கம் என்பதற்கு சான்று எங்க இருக்கிறது? இந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியுமா? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த வசனத்தில் என்ன உதவி தருவது இபாதத் என்பதற்கு சான்றே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உதவி தேடுதல் என்பது இபாதத். எங்கே வணக்கமும் உதவியும் ஒன்றுக்கெடுத்து ஒன்று சொல்லப்படும். உன்னை ஈயாக்க நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். உன்னையே வணங்குகிறோம் என்றால் அதனுடைய மீனிங் என்ன? ஈயாக்க நஸ்தாய், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உதவி தேடுவது என்னது? வணக்கம். ஒரு மனுஷனுக்கு இயன்ற விஷயங்கள்ல மனிதர்கள்ட்ட உதவி தேடலாம். யாருக்கும் இயலாம அல்லாவுக்கு மட்டுமே இயலக்கூடிய காரியங்கள்ல யார்கிட்ட உதவி தேடலாம்? அல்லாட்ட மட்டும்தான் உதவி தேடலாம், வேற யார்ட்டையும் செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. ஹதீஸ், ஹதீஸில் இருக்கிறது, இதத்தான் அந்த பஸ்தாயின் இல்லா, நீ உதவி தேடினால் அல்லாவிடத்திலே உதவி தேடு. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இஸ்தியாரா, பாதுகாப்பு தேடணும். என்ன பாதுகாப்பு தேடுறது? நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நம்ம என்ன செய்யறது? பாதுகாப்பு தேடணும். இஸ்தி ஆதார், அதுக்குரிய ஆதாரம் நம்ம அடிக்கடி வரக்கூடிய ஒரு சிறிய சூறா, புல் ஆவுது பிறப்பில் பலா, புல் ஆவுது பிறப்பில் ரெண்டு சூறா. அந்த சூறாவுக்கு பேர என்ன? அபீதத்தா, பாதுகாப்பு தேடுவதற்குரிய இரண்டு அத்தியாயங்கள். அது இறங்கினதே அல்லாஹ் நம்ம பாதுகாப்பு தேடுவதற்காகவே பிரத்யேகமாக இறங்கிய சூறா. அப்ப அந்த அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? கொல் நபியை சொல்லுங்கள், ஆவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிறப்பில் பலா, பலக்குடைய ரப்புவிடத்திலே, அதிகாரியினுடைய ரப்புவிடத்திலே நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தருகிறேன். புல்லாவது பிறப்பின் நாஸ், மக்களுடைய அதிபதியிடத்திலே நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தருகிறேன். அப்ப நம்ம யாருக்கு பாதுகாப்பு தரணும்? அல்லாவிடத்தில். நமக்கு இயலாத விஷயங்கள் வரும்போது அல்லாட்ட பாதுகாப்பு தரணும். அதுதான் இஸ்திகாசா. இஸ்திகாசா என்றால் அதுவும் உதவி தேடுறதான். அது என்ன? கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்காது. என்ன வித்தியாசம்னா, நம்மளை அச்சுறுத்தக்கூடியதாக ஒரு விஷயம் வரும்போது உதவி தேடுறது. உதாரணமாக அன்பாள் ஒன்பதாவது வசனம், இது தத்தவரைசூன ரப்பக்கும், நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே உதவி தேடினீர்கள், அவன் உங்களுக்கு பதிலளித்தான். சகாபாக்க பதில் சொற்களத்தில் அவர்களை எதிர்த்து எதிரிகள் வருகிறார்கள், அழிக்கப் போகிறார்கள் என்ற பயம் வரும்போது அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உதவி தேடினான். அப்ப இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய அம்சங்கள் வரும்போது அல்லாஹ்ட கேட்கக்கூடிய உதவிக்கு பேர் என்னது? இஸ்திகாசா. இது யார்கிட்ட கேட்கணும்? அல்லாவிடத்துல மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் அல்லாத வேற யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. தபஹி கௌலுஹு தஆலா, அறுத்து பலியிடுது. அது வணக்கமா இல்லையா? அறுத்து பலியிடுது. மக்கள் இந்த அறுத்து பலியிடுறது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துறாங்களா? செலுத்துறாங்க. எங்க செலுத்துறாங்க? தர்காக்கள்ல செலுத்துறாங்களா? அவுயாக்கு என்ன செய்யறது? கோழியை நெஞ்சுறது, ஆடை நெஞ்சுறது, மாடை நெஞ்சுறது, அங்க போய் என்ன செய்யறது? அறுத்து பலியிடுறது. இது மாதிரியான காரியங்களை செய்வாங்க. இது அல்லாவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்கம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அத்தியாயம் 162-163 என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து பணியிடுதல், என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாருக்கு மட்டுமே உரியது? அகிலத்தின் அதிபதி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு கூட்டு கிடையாது. அப்ப இதுல கூட்டு வைக்கக்கூடாது, இதுல இருந்து இணை ஏற்படுத்தக்கூடாது, அறுத்து பணியிடுறதுல இணை ஏற்படுத்தப்படாது. யாருக்கு மட்டும்தான் சொல்லணும்? அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லணும். இப்ப இந்த வசனத்தை நான் படிச்சேன் இல்லையா, என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பணியிடுதல், என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாமே அகிலத்தின் அதிபதி அல்லாவுக்கு சொந்தமானது, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. இதுல அறுத்து பணியிடுதல் அல்லாவுக்கு மட்டும்தான், அதுல மற்றவங்களை சேர்க்கக்கூடாதுங்கிற அர்த்தம் இந்த வார்த்தையும் சொல்லப்படுது. அது வணக்கம் என்பதற்காக தொழுகை கெடுத்து நுசுக்கு அறுத்து பழகிறதுனால அது வந்து ஒரு வணக்கம், வணக்கத்துடைய அடிப்படையில் சொல்லப்படுறது. ஆனா இது அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது, இது அல்லாஹ் மட்டும் இது உரித்தாகவன் அப்படிங்கிறது இந்த வசனத்தை என்ன சொல்றது?
கூட்டாக
கூட்டம் லா ஷரீக்கலம், என்னது அவனுக்கு எந்த ஷரீக்கான சேர்ந்தது. அப்ப இதுல அல்லாஹ் ஒரு ஷரீக்கு கிடையாது, கம்பெனியும் கிடையாது, கூட்டு கிடையாதுன்றத புரியும். ஹதீஸில் இருக்கிறது அல்லாஹ்வர்களுக்கு அறுத்து பணியிடக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறார், சபிக்கிறான். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் நினைச்சு அறுத்து பணியிடக்கூடாது. அதை நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் சாவத்துக்குரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த வணக்கம் இப்ப ஒரு ஆட ஒரு மாடர் என்ன செய்யற அறுத்து பணியிடும், இது எப்படி வணக்கமாகுது? அல்லாஹ் அந்த இறைச்சியை சாப்பிடலாம் இல்ல, அது எப்படி வணக்கமாகுது?
உள்ளம்
உள்ளம் இறையச்சம். ஏன்னா ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் அறுக்கப்படுகின்ற இறைச்சியோ ரத்தமோ பிராண் எல்லாமே சென்றடைவதில்லை. தப்புவாம் உங்களிடமிருந்து தப்புவா என்ற இறைச்சம் தான் அல்லாவே சென்றடைகிறது. அப்ப இந்த ஒரு அறுக்கப்படுவதே இபாதத்தா இருக்குன்னா, அல்லாவுக்காக நாம விரும்புற ஒரு காரியத்தை நம்ம விரும்பும் போது அறுத்தா வணக்கமாகாது. அல்லாஹ் உனக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி அறுத்து அதன் மூலம் அல்லாவுடைய திருப்தியை நம்ம எதிர்பார்க்கணும். அதனால நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்ததுனால என்னவாகுது, அது இபாதத்தாகுது. இது அல்லாவுக்கு மட்டும்தான் செலுத்தார். இறுதியாக நூலாசிரியர் பல பேர் வணக்கங்களை சொன்னாரா, கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வணக்கம் நதிரி கௌலுது தாலா, அறுத்து பணியிடு நேர்ச்சை. நேர்ச்சைக்குரிய ஆதாரம் யூபூன இன்சான் என்ற அத்தியாயத்தில் ஏழாவது வசனம், யூபூன பின் நதிரி வயகாபுன யோமன் கான ஷபுஹு முஸ்தத்தீரா, நேர்ச்சையை நிறைவாற்றுவார்கள் எதற்கீங்கு பயங்கரமாக பரவி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நாளை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப நேர்ச்சை நிறைவேற்றுவார்கள் யாருடைய பண்பு, நல்லடியாருடைய பண்பு. நேர்ச்சை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் சொல்றாங்க, யாரை சிலாகித்து அல்லாஹ் சொல்றாங்க, நல்லடியாரை சிலாகித்து சொல்றாங்க. எனவே நம்ம நேர்ச்சையை நிறைவேற்றுறது என்னது, அது ஒரு வணக்கம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்ச்சையை பற்றி நபிசல்லா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னார். என்ன சொன்னாங்க, மனிதன் ஆதமுடைய மகன் கஞ்சர்களிடமிருந்து செல்வத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக நேர்ச்சை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நேர்ச்சை என்பது லாயாத்தி ஹயர், எதை கொண்டு வராது, ஹயரை நன்மையை கொண்டு வராது. நீங்க நேர்ச்சி செய்யாமல் தான் நல்லா இருக்குமே. ஆக நபி அவர்கள் நேர்ச்சை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படி பல ஹதீஸ் இருக்கு. அப்ப நேர்ச்சை எப்படி வணக்கமாக ஆகும், அது நல்லது இல்லை, அது செய்யாம இருந்தா நல்லா இருக்கும், அது கஞ்சர்களை பணத்தை செலவழிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது அது எப்படி வணக்கமாகும், அந்த நேர்ச்சை செய்யக்கூடிய முறை இருக்கிறது. நேர்ச்சை வந்து வணக்கமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கமா எப்ப ஆகும் தெரியுமா, அதுக்கு மூணு நிபந்தனைகள் இருக்கிறது. மூணு நிபந்தனைகள் உட்பட்டு இருந்தா அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கமாகும். என்னன்னா நேர்ச்சைக்கு விளக்கம், இல்ஸாமுல் ஆபதி நஃப்ஸஹு லில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது, தனக்குள் ஒரு விதியை போட்டுக்கொள்வது, நஃபிலன் உபரியான ஒரு வணக்கத்தை செய்வதாக. நேர்ச்சி தான் என்ன வழக்கம், உபரியான வணக்கத்தை செய்வதாக நாம நம்முடைய மனதில் ஒரு முடிவெடுத்துக் கொள்வது. கடமைக்கு இது வராது, நேர்ச்சை கடமையில் வராது. நான் நாளைக்கு ஐந்து பேரை தொழுவேன் இப்படி நேர்ச்சி செய்யலாமா, அது நீ நேர்ச்சை பண்ணாலும் பண்ணானா அது அல்ல உங்களை கடமையாக, அது செய்யக்கூடாது. என்ன செய்யலாம், நாளைக்கு நான் இரவில் நின்று வணங்குவேன், தகர்ந்து தொழுவேன், அது உபரியாக ஒரு பத்து ரெக்காய் கொடுக்குது. இப்படி உபரியான வணக்கங்கள்ல தான் நேர்ச்சல். அதனால நபிதன் ஐயன் அது எப்படி இருக்கணும், குறிப்பிட்டு இருக்கணும், மூடதா இருக்கக்கூடாது. நேர்ச்சை ஒரு ஆள் மனசு செய்யறாரு, நாளைக்கு நான் ஒரு வணக்கம் செய்வேன் அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து குறிப்பிட்டு இல்லை, மூடதான வணக்கம். நாளைக்கு நான் சொல்வேன், நாளைக்கு நான் தர்மம் செய்வேன், நாளைக்கு நான் குரான் சொல்வேன், இந்த மாதிரி செய்யணும். வணக்க வழிபாடு என்பது பற்றுக்குள்ளாத தெளிவாக குறிப்பிட்டு இருக்கணும். மூணாவது அதுதான் முக்கியம், கைரம் அல்லா பேச, அல்லா இடத்துல பேரம் பேசுற மாதிரி இருக்கணும். அல்லா எனக்கு இந்த நோய் சரியாச்சுன்னா நான் என்ன செய்வேன், பத்து ஏழையும் குணமடிப்பேன், எனக்கு இந்த தேவை வந்துச்சுன்னா நான் உனக்காக அஞ்சு எட்டரைக்காய் தொழுவேன். இப்ப இதை செய்தால் நான் செய்வேன்னு நம்ம பேசுறது இல்லையா, இது என்னது பேரம் பேசுறது. இந்த மாதிரியான நேர்ச்சிகளுக்குதான் நபிசல்லாசன் என்ன சொன்னாங்க, அது நன்மையை கொண்டு வராது, அது கஞ்சர்களுக்கு காசு குடும்பங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இதை செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஆனா எந்த நேர்ச்சி ஆர்வம் பண்ணப்பட்ட விஷயம், அல்லாத பேரம் பேசுற மாதிரி இல்லாம நான் உனக்காக நான் ஒரு உம்ரா செய்யறேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுத்து உம்ராவை செஞ்சு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம் அல்லாஹ் நடத்தையாளா நடந்து பின்பற்ற கதை புரியுதப்படும் கேட்டா இது தப்பு கிடையாது. அப்ப இந்த வகையான நேர்ச்சி சிறந்த ஒரு நேர்ச்சி. எப்படி நாம ஒரு முடிவு எடுக்கிறது அல்லாட்ட பேரம் பேசுறது இல்லாம முடிவு எடுக்கிறது, அது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு நேர்ச்சியை அல்லாஹ் என்ன செய்யலாம் வணக்கமாக சொல்லி காட்டலாம். நீங்க எந்த ஒரு சிலரை செய்தாலும் நேர்ச்சியை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்து கொள்கிறான். அப்ப இங்க அல்லாஹ் நேர்ச்சியை வணக்கமாக சொல்லி காட்டுறான். இது மாதிரி உள்ள வணக்கங்கிறான், தர்மம் செய்யற மாதிரி உள்ள வணக்கங்கிறான். ஏன்னா தர்மம் செய்வது ஒரு இபாதத், அதெல்லாம் விரும்புறானே இல்லையா, அதை தொடர்ந்து அல்லாஹ் நேர்ச்சியை சொல்றான். அப்ப இந்த நேர்ச்சி எந்த இபாதத் ஆகும்னா இப்படி இருக்கக்கூடாது. எப்படி பேரம் பேசுற மாதிரி இல்லாம அல்லாஹ்வுக்காக பத்து ரக்காய் நாளைக்கு சொல்லுவேன், அல்லாவுக்காக நான் அஞ்சு ஏழை எழுத்து நாளைக்கு எழுச்சு இந்த ஒரு மாசத்துல நான் தர்மம் செய்வேன், இப்படி நீங்க முடிவெடுத்து அதை நிறைவேற்றினீங்கன்னா அது மிகச்சிறந்த வணக்கம். இது மாதிரியான வணக்கத்தை நம்ம யாருக்கு மட்டும்தான் செய்யணும், அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினத்துல போதுமான விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டோம். இது முதல் ஆசிரியர் மூன்று அடிப்படையிலேயே சொல்வதாக சொன்னார். அதுல முதல் அடிப்படை என்ன, அல்லாஹ்வை பற்றி அறிவு, அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்கிற அந்த முதலாவது அசல் முதலாவது அடிப்படையை அவர் நிறைவு செய்து விட்டார். இரண்டாவது அடிப்படை என்ன, மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து மார்க்கத்தை அறிவது, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். சுப்ஹானக அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.